ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெரிதல் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கடந்த வகுப்புல 33 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்ப இன்று நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 34வது பாடல் இருந்து பார்க்கிறோம். 34வது பாடல். உத்தம குருவே, ஆருடமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது என்னென்றால், இத்தலம் மறுவும் பாரத்த பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. அதாவது இந்த பாடல வந்து சிஷ்யனும் குருவும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப முதல்ல வந்து சிஷ்யன் என்ன பண்றான்னா கேள்வி கேட்கிறான், உத்தம குருவே ஆர்வடமாய் ஒரு தொழில் அற்றவரும். அதாவது இப்போ அவர்களே ஜீவன் முக்தர்கள் ஆகிவிட்டார்கள் என்றீங்க, ஒரு தொழிலும் செய்யாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறவங்க சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் வந்து தன்னுடைய சித்தத்தை அடக்குவதற்காக தியானங்கள் பண்ணுவது எதனால? இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன் தியானம் பண்றாங்க ஜபம் பண்றாங்க, அப்ப இவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி தியானம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க தான் ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். முதல் 2 லைன்ல குரு கிட்ட வந்து சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், உத்தம குருவே ஆருடமாய் ஒரு தொழில் அற்றவரும் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது என்னென்றால். அப்ப அவரு குருநாதன் அதுக்கு பதில் சொல்றாரு, இப்ப ஏன் அந்த மாதிரி அவங்க செய்யறாங்க அப்படின்னா, இத்தலம் மறுவும் பிராரப்த பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாதிரி ஏன் அவங்க இருக்கிறாங்க, இப்ப நிறைய ஜீவன் முக்தர்கள் விதவிதமாக இருக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பல தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சிலர் வந்து அப்படியே தானே சமைத்து உண்கின்றார்கள், சிலர் இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்த்து உண்கின்றார்கள், சிலர் வியாபாரம் செய்கின்றார்கள் நம்ம பார்த்தோம். அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய சில ஜீவன் முக்தர்களை வந்து தியானம் பண்றவங்களும் இருக்காங்க ஜபம் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா, அப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா, அது அவர்களுடைய பிராரப்தம் அப்படிங்கிறார். இத்தலம் மறுவும் பிராரப்த பிரிவு எப்படி அப்படியே. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாரப்த கர்மா இருக்கு. இப்ப ஒவ்வொரு ஜீவன் முக்தர்களும் ஒவ்வொரு மாதிரி தான் வாழ்றாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்வது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவரவர்கள் வாங்கி கொண்டு வந்த பிராரப்தம்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப அந்த பிராரப்த கர்மா படிதான் அவங்களுடைய பிறப்பும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய இறப்பும் இருக்கும். இப்ப இறக்கிறவங்க கூட பாருங்க ஒரே மாதிரி இறக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஜீவன் முக்தர்களும் ஒவ்வொரு மாதிரி இறப்பாங்க. சிலர் நல்லாவே இருப்பாங்க இறந்துடுவாங்க, சிலர் நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் வந்து பிராரப்த கர்மா அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இத்தலம் மறுவும் பிராரப்த பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர். இது மாதிரி நிறைய விதவிதமான முக்தர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேனேப்பா, முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே, நான் முன்னையே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த செயல்ல தெளிவா விளக்குற சிஷ்யனுக்கு. அப்ப அடுத்தது 35வது பாடல்ல திருப்பி சொல்றாரு, நல்லவனே கேள், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பெருபேரும் இலை அதனால் பிணியும் இல்லை, வல்ல சிருஷ்டி முதற்பர தொழிலாம் ஒரு புண்ணிய பாவம் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. இங்க என்ன சொல்றாருன்னா, நல்லவனே கேள், என்னுடைய சிஷ்யனே நீ மிகவும் நல்லவனாக இருக்கின்றாய், நான் சொல்றதை கேளுப்பா. ஜீவன் முக்தர்கள் வந்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. இப்ப அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் எல்லாம் உண்மையிலே என்ன தெரியுமா, அது உலக உபகாரம் அப்பா, உலகத்துக்காக அவர்கள் உபகாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள், அதுதான் ஞானிகளுடைய விவகாரம். அப்ப இந்த உலக விவகாரங்களிலே அவங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மக்களுக்காக செய்கின்ற உபகாரம் அப்படின்னு புரிந்து கொள் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப ஒரு காரியத்தை ஒரு ஜீவன் முக்தன் செய்து கொண்டிருக்கின்றான்னா அந்த செயல் அவன் செய்வது கிடையாது, அது ஈஸ்வர காரியமாக அவன் செய்கின்றான். இப்ப வெளியிருந்து பாக்குற சராசரி மனிதனுக்கும் அஜ்ஞானிக்கும் தான் ஒரு ஜீவன் முக்தன் செயல் செய்து கொண்டிருப்பது போல தெரியறதுனால அவன் இந்த கேள்வி கேட்கறான். ஏன் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், ஒரு ஜீவன் முக்தன் ஆயிட்டான்ல சும்மா எல்லாம் இருக்கணும், அவன் ஏன் வந்து பூஜை பண்றான், ஜபம் பண்றான், அப்புறம் வந்து தியானம் பண்றான், அப்புறம் சிலர் வந்து வகுப்புகள் எடுக்கிறான், கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்ப இது மாதிரி எல்லாம் காரியங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் இவங்க செய்யணும், இதெல்லாம் தேவையில்லையில்ல அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறதுனால இவர் சொல்றாரு, அவர்கள் இந்த மக்களுக்கு உபகாரம் செய்கின்றார்கள், உலக உபகாரம் செய்கின்றார்கள், அதுதான் ஞானிகளுடைய விவகாரமா இருக்குதே தவிர நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு கிடையாது, அதாவது வேறொரு பெருபேரும் இணையதனால் பிணியும் இல்லை, அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இப்ப அவங்க செய்கிற அந்த உபகாரத்தினால பிரதிபலன் எதிர்பார்ப்பு செய்கின்றார்களா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஈஸ்வர காரியமாக செய்கின்றார்கள், அவர்கள் செய்கின்ற காரியம் வந்து நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரம் அவர்களுக்கு சிறிதும் கிடையாது, இது ஈஸ்வர நிமித்தமாக இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்காக இந்த கருவி படைக்கப்பட்டிருக்கின்றது, அப்ப அதன் நிமித்தம் இந்த கருவி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத புரிந்து கொண்டவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். இப்ப அஜ்ஞானிகள் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அது நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரத்தில் அவன் செய்து கொண்டிருப்பான், ஆனால் ஜீவன் முக்தர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஈஸ்வர காரியம் அப்படின்ட்டு. அப்ப அந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஈஸ்வர காரியமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் சொல்றாரு, நல்லவனே கேள், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம், அல்லது வேறொரு பெருப்பேரும் இலை அதனால் பிணியும் இல்லை. அப்ப இவர்கள் வந்து மற்றவர்கள் செய்கின்ற உபகாரத்தினாலே அவர்களுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய, அவர்களுடைய பிறப்பு இறப்பு என்கின்ற பிணிகளை நீக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், அத்தகைய பெரும் பேறு பெற்றதனால் அவர்களுக்கும் அது பிணி இல்லாமல் போய்விடும், அந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்திலே இருந்து விடுபட்டு விடுவார்கள், அவர்களும் எந்த பிணியும் இல்லாமல் நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு என்ற பிறவிகளாக தொடர்ந்து வருகின்ற இந்த பிறவி பிணி இருக்கு பாருங்க, அந்த பிறவி பிணி நீக்கப்பட வேண்டும். ஆனா அந்த பிறவி பிணி நீக்குவதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற வேதாந்த விசாரங்களை கொண்ட பாடங்களை எல்லாம் எடுத்து உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் வாயிலாக இவர்களுக்கும் எந்த ஒரு விதமான பிணியும் வரப்போவதில்லை, கர்மாக்களும் சேரப்போவதில்லை, இந்த பாடங்களை தெரிந்து கொண்டவர்களுக்கும் எந்த பிணியும் இல்லாமல் அவர்கள் இதிலிருந்து விடுதலை அடைகின்றார்கள், இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுகின்றார்கள் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். வேறொரு பெருமேறும் இலை அதனால் பிணியும் இல்லை, வல்ல சிருஷ்டி முதற்பல தொழிலால் ஒரு புண்ணிய பாவம். அப்போ இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை செய்து கொண்டு இதன் வழியாக பல்வேறு காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் என்ன தொழில் செய்யறாங்க, இந்த ஜபம் பண்றது, தியானம் பண்றது, அல்லது மற்றவர்கள் சொல்லி கொடுக்கறது, அப்புறம் வகுப்பு எடுக்கிறது, இது போன்ற தொழில்களினால வரும் புண்ணிய பாவம் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்துள்ளனே. ஏன்னா இப்ப இந்த காரியத்தை வந்து ஒரு தனி மனிதன் நான் செய்கின்றேன் அப்படின்னு செய்யறதுனாலதான் அவனுக்கு கர்மா செய்யறது. இப்ப எந்த ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யும் போதும் அதனுடைய பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யறான், இந்த காரியத்தை நான் செய்தா இதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, அல்லது எவ்வளவு வருமானம் வரும், இதனுடைய பிரதிபலன் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறான். அப்ப அந்த காரியத்துக்கு அவன் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யும் போது அது காமிய கர்மாவாக மாறிவிடுகின்றது இல்லையா. அப்ப அந்த நிலையில வரக்கூடிய செயலினால வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் வந்து அந்த அஜ்ஞானிக்கு உண்டு, அந்த அறியாமை நிலையில் இருக்கின்ற மனிதனுக்கு உண்டு. ஆனால் இந்த ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் வந்து அவர்கள் செய்கின்ற காரியங்களிலே பாவ புண்ணியங்கள் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னா அவர்கள் ஈஸ்வர காரியமாக செய்வதனாலே எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்தினே. அப்ப இந்த காரியம் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர்கள் செய்கிறதுனால அது ஈஸ்வர காரியமாக போய்விடுகின்றது. அப்படி ஈஸ்வர காரியமாக போய்விடுவதனாலே இந்த பாவ புண்ணியங்களுக்கு பொறுப்பாளி ஈஸ்வரனும் கிடையாது, ஈஸ்வரனும் அதை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாடல் 35வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. நல்லவனே கேள், உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம், அல்லது வேறொரு பெருப்பேரும் இலை அதனால் பிணியும் இல்லை, வல்ல சிருஷ்டி முதற்பல தொழிலால் வரும் புண்ணிய பாவம், எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்தினே. அப்போ இது மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய ஈசன் வந்து இவர்களுடைய பாவ புண்ணியங்களை பெற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கும் வந்து சேராது. ஏன்னா ஈஸ்வர காரியமாக அவர் செய்யறதுனால ஒரு சமயம் ஈஸ்வரனுக்கு போய் சேர்ந்துடுமா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துடக்கூடாது சிஷியனுக்கு அப்படிங்கிறதுனால அது ஈஸ்வரனுக்கும் போய் சேராது அப்படிங்கிறது ஒரு தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அது வந்து நிஷ்காமிய கர்மம், இது நான் செய்கின்றேன் அதனால எந்த ஒரு பிரதிபலனும் எனக்கு இல்லை தேவையில்லை அப்படின்னு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட செய்கிற காரியம், அதனால அது உலக உபகாரம் அப்படின்னு பார்க்கணும். ஞானிகளுடைய விவகாரம் எல்லாம் உலகத்திற்கான உபகாரமாக தான் பார்க்கணும். அதை விட்டு அவர்கள் காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதைத்தான் இந்த பாடல தெளிவுபடுத்துறாரு. அடுத்து இதே சிஷ்யனும் குருவும் பேசிக்கிறாங்க. 36வது பாடல்ல சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஈசனுமாய் அருவாய் குருவாகி எழுந்தருளும் குருவே, ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே, எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம், ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. இப்ப இங்க கேள்வி கேட்கிறான், முதல் ரெண்டு லைன்ல கேள்வி கேட்கிறான். ஈசனுமாய் அருவாய் உருவாயே எழுந்தருளும் குருவே, அந்த ஈசனை போன்றே அருவாக உருவமற்றவராகவும் குருவாகி உருவம் உள்ளவராகவும் எழுந்தருள் இருக்கின்ற குருவே, ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே. ஈசனும் ஞானியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அவன் வந்து ஈஸ்வர காரியமாக இதை செய்து கொண்டிருக்கின்றான், அவனே தான் ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த ஈஸ்வரனும் ஞானியும் ஒன்றுதான் என்று சொன்னால் அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி எனக்கு புரியலையே சொல்லுங்க, அது எப்படி ஒப்பென்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு குரு சொல்றாரு, ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே, எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம். அப்ப இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஜீவன் முக்தன் என்ன பண்றான், ஈஸ்வர காரியமாக செய்வதனால அவன்கிட்ட அகங்காரம் மமகாரம் கிடையாது. இது நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அவன்கிட்ட கிடையாது, இது என்னுடைய காரியம் அப்படிங்கிற மமகாரமும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் அதெல்லாம் எதிர்பார்க்காம அதை ஈஸ்வர காரியமாக செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த நிலையில் அவன் இருக்கிறதுனால தான் அவன் ஈஸ்வரனோடு ஒப்பிடப்படுகின்றான். அந்த நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றுதான். அதனால ஞானியர்களுக்கும் அந்த அகங்காரம் அமகாரம் கிடையாது, ஈஸ்வரனுக்கும் அது அகங்காரம் அமகாரம் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில இவங்க ரெண்டு பேருமே ஒன்றாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறாரு இந்த 36வது பாடல்ல. ஈசனும் ஞானியமும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம், ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. அப்போ எல்லா ஜீவர்களாகவும் ஈசனாகவும் உலகெல்லாமாகவும் இவனே இருக்கின்றான். ஏன்னா ஒருத்தர் ஈஸ்வரனாக மாறித்தான் ஈஸ்வர காரியத்தை செய்ய முடியும். இப்ப ஒரு ஜீவன் முக்தன் வந்து தன்னை ஈஸ்வரனாக பார்க்கிறான். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப ஈஸ்வர தன்மைங்கிறது என்னன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நானாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிறது புரியணும். அப்போ இங்க வந்து புரிதல் இல்லாதவர்கள் வந்து ஜீவன் முக்தனடிக்கு வராம என்ன பண்றாங்க, இதை நான் நான் என்று தன்னுடைய உடலை வந்து அபிமானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய உடல் அப்படின்னு அபிமானம் பண்றாங்க. ஆனா ஒரு ஜீவன் முக்தன் வந்து தனித்த உடலை தன்னுடைய உடலாக கருதாமல் இந்த மொத்த பிரபஞ்சமும் தன்னுடைய உடலாக பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடல்களும் அவனுடைய ஒரே உடல் தான், அதுதான் சமஷ்டி உடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தனித்த உடலுக்கு வந்து விஎஸ்டி உடல்னோ, மொத்த உடல்களை சேர்ந்தது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உடல்களும் ஒன்று சேர்ந்தது ஈஸ்வரனுடைய உடல், அது வந்து சமஷ்டி உடல். அப்ப இங்க ஈசனும் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. அப்ப இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருக்கிறான்னா அந்த ஈஸ்வரனாகவே இருக்கின்றான். எந்த அடிப்படையில் இருக்கின்றான், எல்லா ஜீவர்களும் சேர்ந்தவனாக இந்த உலகாகவே இருக்கின்றான் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே, அப்படிப்பட்ட அந்த உலகமாகவே இவன் தான் இருக்கிறான், ஜீவன் முக்தன் தான் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு இந்த 36வது பாடல்ல. இப்ப 37வது பாடல்ல மீண்டும் சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர், இவன் தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பானேன் ஐயா, எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவனெல்லாம் மலனே, எல்லா பொருளும் உரைத்தொருள் குருவே, இவை நீர் மொழியீரே. இங்க வந்து இந்த சிஷ்யன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, ஐயனே இப்ப ஜீவன் முக்தன் வந்து எல்லா ஜீவர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றீங்க, அவர்கள் தன்னிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி வேறுபடுத்தி பார்க்காம இருக்கிறதுனால எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர், இவன் தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இப்ப எல்லா உடலும் இவன் சொல்லிட்டுறீங்களே, அப்படி பார்த்தா இப்ப இந்த ஜீவன் முக்தன் தான் முக்தி அடைஞ்சிட்டானே, தன்னை அந்த பிரம்மமாகவே மாத்திக்கிட்டான், தன்னை அந்த ஆருடனாகவே மாத்தி கொண்டான், யோகாருடனாக ஆயிட்டான். அப்ப அப்படிப்பட்டவன் எப்படி மற்ற ஜீவர்கள் எல்லாம் அவன் தான் சொல்லும் போது இவன் மட்டும் முக்தி அடைஞ்சிட்டா மற்றவங்க எல்லாம் முக்தி அடையலங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பானேன் ஐயா, எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. அப்ப எல்லாரும் வேற வேறையா இருந்தா அப்ப இவன் எப்படி எல்லாம் ஆயிடுவான்? அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா பொருளும் உரைத்தரு குருவே, இதையும் நீர் மொழியிறே. என்னுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்க கொடுத்துக்கின்ற குருவாதான், இதையும் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்கறான். இந்த 37வது பாடல்ல அவன் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா ஜீவரும் இவனாம் என்று இவன் தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த ஜீவன் முக்தன் முக்தி அடைஞ்சிட்டான், அப்ப எல்லா ஜீவர்களும் முக்தி அடைஞ்சிருக்கணும் இல்ல? ஏன்னா இவன் தான் தன்னுடைய மொத்த உடலையுமே வந்து ஈஸ்வர உடலாக பாக்குறான். அப்படி பார்க்கும்போது இவனுடைய உடல் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். அப்ப இவன் நான் தான் அந்த ஈஸ்வரனா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டான்னா இவன் முக்தி அடைஞ்சிட்டான்னு சொன்னா அப்ப எல்லாரும் முக்தி அடைஞ்சிருக்கணும் இல்ல? அப்ப ஏன் இவன் மட்டும் முக்தி அடைஞ்சான்னு சொல்றீங்க? எனக்கு அது புரியல, இதை கொஞ்சம் நீங்க விளக்கமா சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு அருமையான கேள்விய கேட்கிறான் இந்த சிஷ்யன். அதுக்கு குருநாதர் பதில் கொடுக்க போறாரு. அது 38வது பாடல். அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏக்கம் அநேக விதம் ஜீவர், அகம் எனும் அந்தக்கரண உபாதிகள் அளவில்லை ஆதலினால் ஜகம் முழுதும் குளிர்ச்சந்திரன் ஏகம் ஜலச்சந்திரர் பலராம். ஜகமதில் ஏரி குளம் சிறு குழி சால் சட்டி குடம் பலவால் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த 38வது பாடல இவன் கேட்ட கேள்விக்கு குருநாதர் வந்து ஒரு தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏக்கம் அப்படிங்கிறார். அதாவது நான் நான் என்று தன்னுள்ளே ஸ்புரணமாகி கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா இருக்கின்றது இல்லையா, அது வந்து ஒரு பூரணமானது முழுமையானது, அது ஒன்றேதான், ஒன்றேயானது ஆன்மா, பல ஆன்மாக்கள் கிடையாது. அப்போ அந்த பூரணம் என்ற ஆன்மா ஏக்கம், ஆனா ஜீவர்கள் அநேக விதம், அநேக விதம் ஜீவர். இப்ப ஜீவர்கள் அநேக விதமா இருக்கிறார்கள், ஆன்மா ஒன்றுதான், ஆனா நிறைய ஜீவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அகமேனும் அந்தக்கரண உபாதிகள் அளவில்லை. அப்போ இந்த அந்தக்கரண உபாதிகள்ங்கிறது என்ன? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற இந்த எண்ணங்களுடைய எழுச்சி. இந்த எண்ணங்கள் வந்து பல்வேறு விதமான எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த மனம் வந்து உலக விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ அதன் மூலமாக வெளிப்பட்ட உபாதிகள் இருக்கு பாருங்க, உடல்கள், அது அளவே கிடையாது, ஏகப்பட்ட உடல்கள் உண்டாயிடுச்சு, அதுதான் ஜீவர்கள். அப்ப எப்படி இது உண்டாச்சு அப்படின்னா, ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏக்கம். அப்ப இந்த உலகம் மொத்தத்தையும் குளிர்விக்கக்கூடிய சந்திரன் இருக்கின்றானே அவன் ஒருவன் தான். ஏன்னா இரவு வந்து குளிர்தான், குளுமையா இருக்குது, பகல்ல வந்து சூரியன் வெப்பமா இருக்குது, இரவுல வந்து சந்திரன் வந்து நமக்கு குளுமையை கொடுக்குது. அதனால அவர் சொல்றாரு, ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏக்கம். அப்ப இந்த உலகம் முழுவதும் தெரிகின்ற அந்த குளுமையை கொடுக்கக்கூடிய சந்திரன் வந்து ஒருவன் தான் இருக்கின்றான், ஆனால் ஜலச்சந்திரர் பலராம். ஜலச்சந்திரர்னா நீரிலே தெரியக்கூடிய சந்திரர்கள் வந்து பலவாறாக இருக்கின்றார்கள். அது எப்படின்னு சொல்றாரு பாருங்க, ஜகமதில் ஏரி குளம் சிறு குழி சால் சட்டி குடம் பலவால். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வானத்துல ஒரு முழு நிலவு நமக்கு காட்சி ஆகிட்டு இருக்கு, அதுதான் குளிர்ச்சந்திரனாக இருக்கின்றது. ஜகம் முழுதும் குளிர்ச்சந்திரன் ஏக்கம் ஒன்றாக இருக்கின்றது. அது என்ன பண்ணுதுன்னா, பிரதிபிம்பிக்கக்கூடிய உபாதிகளாகிய இந்த நீர்நிலைகளிலே, இந்த பூமியிலே ஏகப்பட்ட நீர்நிலை இருக்குது. எப்படிப்பட்ட நீர்நிலைகள் இருக்குன்னு இந்த பாடல சொல்றாரு. ஜகமதில் ஏரி இருக்குது, குளம் இருக்குது, சிறு குழி, அந்த சிறு குழியில கூட தண்ணி தேங்கி நிக்குது. அப்புறம் சால், வீட்டுல வச்சிருக்கிற சால்ல தண்ணி இருக்குது, சட்டியில தண்ணி இருக்குது, குடத்துல தண்ணி இருக்குது. இப்ப என் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் ஒரு குடத்துல சால்ல சட்டில எல்லாம் நம்ம தண்ணி வச்சிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த வானத்துல இருக்கிற ஒரே சந்திரன் வந்து பூமியில, ஏரியில ஒரு சந்திரன் தெரியும், குளத்துல ஒரு சந்திரன் தெரியும், சிறு குழியில தண்ணி தேங்கி நிக்குது பாருங்க, அதுல ஒரு சந்திரன் தெரியும், அப்புறம் சாலு சட்டி குடம் அப்படின்ட்டு நம்ம எந்தெந்த பொருள்கள் எல்லாம் தண்ணி நிரப்பி வச்சிருக்கோமோ அந்த தண்ணியில பூரா இந்த முழு நிலவு பிரதிபம்பிக்கும். ஏன்னா ஒரே நிலவுதான் வானத்துல இருக்குது, ஆனா கீழே ஏகப்பட்ட நிலவுகள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நீர்நிலைகளான உபாதிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப உபாதின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த ஒரு உருவத்தை பலவாறாக ஏற்றி வைத்துக் கொள்வதை உபாதின்னு சொல்றது. அப்ப அது ஒரு உடல் நம்ம எடுத்துக்கலாம். உபாதினா ஒரு உடல், அந்த உடல் எப்படிப்பட்ட உடலாக இருக்கிறது? இந்த நிலவை காட்டுகின்ற உடல் வந்து இங்க நீராக இருக்கின்றது. பல்வேறு விதமான வடிவத்தில் இருக்கு அந்த நீர். ஒரு குடம் மாதிரி இருக்குது, ஒரு சட்டி மாதிரி இருக்குது, ஒரு சால் இருக்குது, ஒரு ஏரி, ஒரு குளம் அப்படின்ட்டு நீர்நிலைகள் எங்கெங்க எப்படி எப்படி எல்லாம் தேங்கி இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி அத்தனை நீர்நிலைகளும் அதே சந்திரன் வந்து பிரகாசிச்சு கொண்டிருக்கின்றது, பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையில தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறது அவர் சொல்ல வர்றாரு. நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாரும் முக்தி பெறணும் இல்ல, ஒரு ஜீவன் முக்தர் மட்டும் முக்தி பெற்றாங்க எல்லாரும் முக்தி பெற்றணும் இல்ல, அப்ப ஏன் இவன் மட்டும் பெற்றான் அவன் மட்டும் பெறல அப்படின்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு. இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறத 38வது பாடல ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவுபடுத்துறாரு. இப்போ அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏக்கம் அநேக விதம் ஜீவ அகம் எனும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை. இப்ப இந்த ஜீவர்களுக்கு வந்து அந்த கரண உபாதிகள் அளவில்லை. ஏன்னா ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு விதமான எண்ண சித்திரங்களில் வெளிப்பட்டவர்கள். அது எப்படின்னா, இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்றீர்கள், இன்னொருத்தர் என்ன மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அந்த வாழ்க்கையை அவர் வாழ்கின்றார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜீவிதத்தில விதவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஜீவனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த கரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்தின்படிதான் அந்த வாழ்க்கையும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட மனோநிலையை பொறுத்துதான் அந்த அறிவு பிரகாசிக்கிறது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். அதைதான் இங்க ஒரு புரிய வைக்கிற மாதிரி தெளிவா சொல்றாரு. ஏன்னா ரொம்ப பேசிக்கா சொல்லி புரிய வைக்கணுங்கிறது தான் வராரு. அந்த அடிப்படையில் என்ன சொல்றாருன்னா, அப்ப ஒரே சந்திரன் ஆகிய அந்த வானத்தில் தெரியக்கூடிய அந்த முழு நிலவு கீழே இருக்கின்ற பல்வேறு நீர்நிலைகளை பொறுத்து பல சந்திரன்களாக காட்சி ஆகின்றது இல்லையா, அது போலத்தான் இங்க ஒரு ஜீவன் வந்து பலவாறாக எண்ணங்களினால் பலவார ஜீவர்களாக மாறி இருக்கிறதுனால அதனால பல சந்திரன்கள் தெரிவது போல இங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எண்ண விஷயங்கள் மாறி மாறி இருக்கும் போது அவர்கள் வந்து ஒருத்தரும் விடுதலையான மற்றவர்கள் ஏன் விடுதலை ஆக முடியாதுங்கிறத நான் சொல்றேங்கிறது இல்ல சொல்ல போறாரு. 38வது பாடல இப்படி புரிய வச்சிருக்காரு. அடுத்து 39வது பாடல பார்ப்போம். சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடி அதனுள் ஜலச்சந்திரன் ஒட்டும் முதற் சந்திரனோடு கூடும் ஒளிந்தவை கூடாதே கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே. 39வது பாடல என்ன தெளிவுபடுத்துறாங்க, இப்ப இந்த மாதிரி சட்டை கூடங்கள்ல வந்து பல்வேறு சந்திரன்கள் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு சட்டியில ஒரு சந்திரனை பார்த்தோம், குடத்துல ஒரு சந்திரனை பார்த்தோம். இப்ப இந்த சட்டை கூடங்களில் ஒன்று நசித்திடின் அதனுள் ஜலச்சந்திரன் ஒட்டும் உதச்சந்திரனோடு கூடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வானத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் வந்து கீழே சட்டியில தெரியுது, ஒரு குடத்துல தெரியுது. இப்ப வீட்டுல இருக்கிற லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா, வெளியே போய் அந்த குடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து வீட்டு உபயோகத்துக்காக உள்ள எடுத்து ஊத்திட்டு கொண்டு வந்து வெறும் குடத்தை இப்ப வெளியே வச்சுட்டாங்க. இப்ப வெறும் குடத்தை வெளியே வச்ச உடனே அதுல சந்திரன் தெரியுமா? காணோம். எங்க போச்சு? பழைய சந்திரனோட போய் ஒட்டிக்குச்சு. ஏன்னா அந்த சந்திரன் தான் இங்க தெரிஞ்சுட்டு இருக்க நீர் இருக்கிற வரைக்கும். இப்ப நீர் இல்லாம போன உடனே, குடம் காலியான உடனே அங்க இருக்கிற சந்திரன் எங்க போயிடுச்சு? மீண்டும் அந்த வானத்துல இருக்கிற சந்திரனாவே மாறிடுச்சு. அதான உண்மை. ஏன்னா வானத்துல இருக்கிற சந்திரன் தானே இப்ப கீழே இருக்கிற நீர்ல இன்னொரு சந்திரனாக பாத்துக்கிட்டு இருந்தோம் நாம. அப்ப அந்த நீரை எடுத்துட்ட உடனே அங்க என்ன ஆயிடுச்சு? சந்திரன் காணாம போயிடுச்சு. அப்ப காணாம போயிடுச்சுன்னா உண்மையிலே அந்த சந்திரன் வந்ததா கீழே பூமிக்கு வந்து அந்த நீர்ல வந்து உட்காந்துருச்சானா? இல்ல, அது ஒரு பிரதிபிம்பம். அப்ப அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து நீர்ல காட்சி ஆகிட்டு இருந்தது. நீரை உபயோகப்படுத்திட்ட உடனே வெறும் குடத்தை கொண்டு அங்க வச்ச உடனே அங்க சந்திரன் காணாம போயிடுச்சு. அதுதான் இங்க சொல்றாரு, சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடின். அந்த சட்டியோ குடத்திலையோ ஒன்றை நம்ம இல்லாம பண்ணிட்டோம்னா, தண்ணி எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா, அதனுள் ஜலச்சந்திரன் ஒட்டும் முதற் சந்திரனோடு கூடும். அதுல இருந்த சந்திரன் என்ன ஆகும்னா, அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த முதற் சந்திரனோட போய் கூடிக்கும். அப்ப அவ்வளவுதான், இங்க கீழே இந்த சந்திரன் இல்லாம போயிடுச்சு. அப்ப ஒழுந்தவை கூடாது, மற்றவையெல்லாம் போய் கூடாது. ஏன் மற்றவையெல்லாம் கூடாதுன்னா, இப்ப நீங்க இந்த குடத்துல இருக்கிற தண்ணி தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு போய் தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. வெறும் வெறும் குடத்தை கொண்டு வெளியே வச்சுட்டாங்க. இப்ப ஆனா பக்கத்துல சட்டியில ஒரு தண்ணி இருக்குது, அப்புறம் ஏரியில தண்ணி இருக்கு, குளத்துல தண்ணி இருக்கு. இப்ப அந்த ஏரி குளம் எல்லாத்துலயும் சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவை வந்து போய் அந்த மெயின் சந்திரனோட போய் ஒட்டிக்கல, கூடவே இல்லை. ஏன்னா அந்த சந்திரன் இருக்கிற மாதிரியே இந்த சந்திரன் எல்லாம் இப்ப காட்சி ஆகிட்டு இருக்குது. அப்ப பாருங்க, ஒரே சந்திரன் தான் பல சந்திரனாக பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப எந்த சந்திரனை உபயோகப்படுத்தி முடித்தார்களோ, எந்த சந்திரனா எந்த தண்ணியை எடுத்து உபயோகப்படுத்திட்டாங்களோ, அந்த தண்ணியில இருக்கிற சந்திரன் காணாம போயிடுச்சு, அந்த மெயின் சந்திரனோட போய் தாழ்ந்துருச்சு. அப்படித்தான் சொல்றாரு, கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப அது மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் இது போன்ற பாடத்திட்டங்களை படித்து ஆத்ம ஞான விஷயங்களை அறிந்து கொண்டு ஜீவன் முக்தலாக மாறிவிடுகின்ற பொழுது அவனுடைய அந்தக்கரண விருப்பு என்ன ஆயிடுது, அந்த ஆன்மாவாக மாறிவிடுகின்றது. ஏன்னா அவனுக்கிட்ட வந்து மனம்ங்கிறது கிடையாது இனிமேல். ஏன்னா அவன் தன்னுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்வாங்கி இந்த பாடம் என்ன சொல்லுது, என்ன காட்டி கொடுக்குது, அப்ப என்னுடைய அறியாமையை நீக்கிடுச்சு, நான் எல்லா புரிதலுக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் நல்லா உள்வாங்கி அந்த சாதகன் என்ன பண்றான், ஒரு ஜீவன் முக்தனாக உயர்ந்து விடுகின்றான். அப்ப சராசரி மனிதனாக இருந்தவன் இது போன்ற விஷயங்களை உள்வாங்கி தன்னுடைய தெளிவுக்குள்ள வரும்போது அவனுடைய எண்ண சிதறல் எல்லாம் காணாம போய் அந்த மனம் என்னவாக மாறி விடுகின்றது அப்படின்னா, அந்த அறிவாகவே மாறி விடுகின்றது, அந்த ஆன்மாவாகவே மாறி விடுகின்றது. அப்ப அவனுக்கு மட்டும்தான் அந்த மனம் இல்லாம போயிடுச்சு. இப்ப மற்ற அந்த கரணங்கள்லாம் இருக்குது, மற்ற ஜீவர்களுக்கிட்ட எல்லாம் அவரவர்கள் தனித்தனி எண்ணங்களை வச்சுட்டு இருக்காங்களே, அதுல வந்து அவங்களுக்கு என்னப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அதனால இந்த ஒரு ஜீவன் முக்தன் வந்து முக்தி அடைஞ்சிட்டான், அதனால எல்லாரும் ஜீவன் முக்தனையும் ஆக முடியலங்கிறத தெளிவுபடுத்துறாரு. எப்படி பல்வேறு நீர்நிலைகளே பல சந்திரர்களாக இருக்குன்றது வந்து ஏன் வந்து எல்லாமே காணாம போல, ஒரு நீரை மட்டும் நம்ம உபயோகப்படுத்துறதுனால அதுல இருந்து சந்திரன் மட்டும் போய் அந்த மூலச்சந்திரனோட சேர்ந்துருச்சு, மற்றவர்கள்லாம் அப்படி அப்படி இருக்கிற மாதிரி எவன் ஒருவன் தனிப்பட்ட முறையில முயற்சி எடுக்கின்றானோ, தனித்துவமான முயற்சிகளை வந்து தன்னை அறிந்து கொள்கின்றானோ அவன் மட்டும்தான் முக்தி அடைகிறான். மற்ற அந்த கரணங்கள்ல இருக்கக்கூடிய ஜீவர்கள் வந்து முக்தி அடைவது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து இன்னும் அந்த ஆசைகள் இருக்கு, உலக விவகாரங்கள் இருக்கு, அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால அவங்க வாழ ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க இன்னும் இருப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி உபயோகப்படாத தண்ணீரை இன்னும் அந்த நிலவு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த தண்ணி தேவைப்படுறதுனால அங்க அங்கே இருக்கட்டும் விட்டு வச்சிருக்கிறதுனால அது அந்த நிலவை காட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். அப்ப ஏரியில் இருக்கிற தண்ணியில இருக்கக்கூடிய நிலவு அப்படியே தான் இருக்கும், அதை உபயோகப்படுத்தி முடிக்க முடியாது. அப்ப குளத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து உபயோகப்படுத்தின மாதிரி நம்ம அங்கேயும் தண்ணி வத்தி போனாதான் அங்க நிலவு இல்லாம போகும். அப்ப அங்க தண்ணி வத்தி போகணும் அப்படின்னா தண்ணியை எடுத்து உபயோகப்படுத்தணும்னா என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நம்முடைய அந்தக்கரண திருப்தியை நம்ம இல்லாம செய்தாதான் நம்ம இடத்துல ஆன்மா தெரிய வரும். ஏன்னா இங்க தனித்துவமாக நிலவை பார்த்துட்டு, இந்த குடத்துல இருக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்துட்டு நான் தான் அந்த சந்திரன் இந்த நீர் எப்படி சொல்லுமோ அது மாதிரி இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம அந்த ஆத்மாவை நம்ம மீது ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய அறிவை நம்ம வாங்கிக்கிட்டு நான் தான் அது அதுன்னு சொல்லி அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும்தான் இருக்குது. இப்ப இங்க பிரதிபிம்பிக்கிறத வச்சுக்கிட்டு நான் சொல்றது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இப்ப இந்த இடத்துல முக்கியமான பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஜீவன் முக்தன், நான் அந்த ஆன்மா, நான் அந்த அறிவு, நான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தன் கூட தன்னை இல்லாம தான் பண்ணிக்கிறான். உண்மையில என்ன பண்ணிக்கிறான்னா அவங்கிற ஒரு விஷயமே இல்லை, அங்க ஆன்மா மட்டும்தான் இருக்குது. எப்படி இப்ப இந்த குடத்துல வச்சிருந்த தண்ணியை எடுத்து அந்த அம்மா உபயோகப்படுத்திட்டாங்க, இப்ப தண்ணி உபயோகப்படுத்துறவுடனே அந்த தண்ணியில இருந்த நிலவு காணாம போச்சு. எங்க போச்சுன்னா அங்க பிரதிபிம்பித்த நிலைப்பாடு அங்க இல்ல. அது மாதிரி இந்த ஜீவன் முக்தன் வந்து தன் நிலையை அறிந்து கொண்டு மனதை அந்த அறிவோட ஒப்படைச்சிட்ட பிறகு இங்க தனித்த ஒருவன் கிடையாது, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்குது. அப்ப அப்படி இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு போன பிறகு இங்க இவன் யார வழிபட முடியும், இவனுக்கு வேறாக இங்க என்ன இருக்கிறது, அப்ப இவனும் அதுவும் ஒண்ணுங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், வேற எதுவுமே இல்லைங்கிறது இவனுக்கு தெல்ல தெளிவாக மாறினதுனால இவன் அவ்வளவுதான் இரண்டரம் கலந்து விடுகின்றான். இன்ன இவனை பிரிக்க முடியாது. எப்படி ஒரு கடல் தண்ணியில வந்து உப்பு எடுத்து போட்டீங்கன்னா அந்த உப்பு கட்டியே அல்லது ஒரு பனிக்கட்டி, இப்ப அந்த கடல்ல இருந்துதான் ரெண்டுமே உருவாகுது. இப்ப கடல் நீர்ல இருந்துதான் நீர் வந்து திட நிலைக்கு வரும்போது ஒரு பனிக்கட்டியாக மாறுது. இப்ப அது பனிக்கட்டியா மாறிட்டதுனால நமக்கு காட்சிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா எப்பொழுது அந்த பனிக்கட்டி கரைந்து மீண்டும் அந்த கடலோடு கடலாக மாறி விடுகிறதோ, நீரோடு நீராக கரைந்து விடுகின்றதோ, அப்ப திருப்பி நீங்க அந்த பனிக்கட்டியை பிரிச்சு எடுத்துட முடியுமா? எங்க அந்த ஸ்கொயரா ஒரு கட்டி போட்டிருந்த மாதிரி எடுத்து கொடுங்கன்னு சொன்னா தண்ணியில இருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? அல்லது ஒரு உப்பு எடுத்து நம்ம கொத்துறோம் தண்ணியில, அந்த உப்பு எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா அது அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடுச்சு, அந்த தண்ணியோட தண்ணியாகவே கரைந்து விட்டது. அது போல இங்க அஜ்ஞானத்தினால தன்னை நான் என்று அகங்காரத்துல ஆடிக்கொண்டிருந்த இந்த ஜீவன் தன்னுடைய உண்மை சுரூபத்தை தெரிந்து கொண்ட பிறகு தன்னை இழந்து விடுகின்றான்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதனாலதான் அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியுது அவனால. அப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு வாய் விட்டு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா இப்போ தனித்துவமான ஒரு மனோநிலையிலையும் ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்துட்ட மாதிரி ஆயிடும். அது புரியறதுக்காக இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஜீவன் முக்தன் வந்து தத்துவமசின்னு சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மின் தன்னை பிரம்மமாக அறிந்து கொண்டானுங்கிறதால நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் அந்த நிலைப்பாட்டுக்கு நாமளும் வர முடியும். அந்த நிலைப்பாட்டை நம்ம போயிட்டா அங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதான் ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலைக்குள்ள போயிட்டோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேறாக இன்னொருத்தர் இல்ல, தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருந்தா தானே நான் போய் சொல்ல முடியும் நான் தாங்க அது அப்படின்னு காட்டி கொடுக்க முடியும். இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான், இருப்பது அந்த ஒரே முழு நிலவு மட்டும்தான். அந்த ஒரு முழு நிலவை நம்ம என்ன பண்றோம்னா பல்வேறு நீர்நிலைகள் வழியாக பல நிலவுகளாக பார்க்கிறோம். குளத்துல ஒரு நிலவு, சட்டியில ஒரு நிலவு, ஏரியில ஒரு நிலவு, குளத்துல ஒரு நிலவு, அப்புறம் வந்து தண்ணி தேங்கி நிக்கிற ஒரு குட்ட தண்ணியில ஒரு நிலவுன்னு பாக்குறோம். அப்ப பார்த்தா பல்வேறு நிலவுகள் தெரிகிறது, வானத்துல இருந்து ஏகப்பட்ட நிலவுகள் தெரிகிறது. ஆனா இந்த நிலவெல்லாம் உண்மையானா இல்லையே, எல்லாம் அந்த மேல இருக்கிற முழு நிலவனுடைய பிரதிபிம்பம். அப்ப அதை பிரதிபிம்பிக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த நிலவு இருக்கும். இப்ப அந்த நீர்நிலை வந்து வெப்பத்தினால் வற்றி போச்சுன்னு வச்சுக்கீங்க, சூரிய வெப்பத்தினால அந்த நீர்நிலை வந்து ஆவியாகி போயிடுச்சுன்னா அங்க நிலவு பிரதிபிம்பிக்காது. இப்ப அந்த அம்மா எடுத்து அந்த குடத்தை தண்ணி உபயோகப்படுத்திட்டதுனால அங்க நிலவு பிரதிபிம்பிக்கல. அப்போ அந்த உபாதி எப்பொழுது இல்லாமல் போய்விடுகின்றதோ அப்பொழுது அங்கே உருவம் இல்லாமல் போய்விடுகின்றதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரதிபிம்பம் இல்லாமல் போய்விடுகின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஜீவன் முக்த தன்மைங்கிறது அந்த பூரண அறிவு அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் தான் அதுன்னு சொல்லத்துக்கு அவனே இல்லை, அங்க அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த இறைவன் தன்னை நான் நான் சொல்லிக்க மாட்டான், சொல்றதுக்கு மூணாவதா ஒரு மனிதன் அங்க இல்ல, ரெண்டாவதா ஒரு மனிதன் அங்க இல்ல. அப்ப அந்த நிலைக்குள்ள போயிட்டவர்களுக்கு வந்து இந்த உலகங்கிறது உண்மையிலே இல்லை, அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற கூட்டமா மாறிடக்கூடாது அப்படிங்கறத நான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறேன். இப்ப இந்த வேதாந்த பாடத்திட்டங்களை நிறைய பேர் படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு தன்னை நினைச்சுக்கிட்டு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, நானே பிரம்மம் அப்படின்ட்டு. அப்படியே கையில ஒரு திரிசூலத்தை எடுத்துக்கிறாங்க, உத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிறாங்க, அப்படியே சிவரூபம் எல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் அம்பாள் ரூபம் போட்டுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அஜ்ஞானத்தினால அறியாமையிலான ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா அது ஒரு அறிவு சுரூபம், அது ஒரு நிர்குணம், அதுக்கு குணமும் இல்ல உருவமும் இல்ல, அது அரூபம். ஏன்னா அது ஒரு வெட்ட வெளி, அதுல போய் கலந்துடுது அவ்வளவுதான். இங்க வந்து தனித்துவமான ஒரு மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்ப இல்லாம போயிடுதோ அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க உடலே இல்லை மனமும் இல்லை. அப்ப அதை வந்து நம்ம வெளியிருந்து பாக்குறவனுக்கு இந்த உடம்பு தெரியுது அந்த உடம்பு தெரியுதுன்னா, இப்ப நம்ம பல்வேறு சந்திரன்கள் தெரியுது நம்ம பார்வைக்கு, உண்மையிலேயே அத்தனை சந்திரன் இருக்கானா இல்லையில, ஒரே சந்திரன் தான் இருக்கு வானத்துல. அது மாதிரி ஒரே ஆன்மா தான் இருக்கிறது. இங்க பலவாறாக தெரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தனித்தனி அந்த கரண விருத்திகளாக மாறி இப்ப நம்மளை இது மாதிரி காட்சிப்படுத்துது. இந்த காட்சி கூட நான் அதான் சொன்னேன், அவரவர்கள் எண்ணம் போல உலகம் விரிகின்றது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இப்ப நம்முடைய எண்ணத்துல நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏத்தி வச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி இந்த உலகம் நமக்கு விரியுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாடல அவர் தெளிவுபடுத்துறாரு, தெள்ள தெளிவாக ஞானிகள் வந்து இது விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும். 39வது பாடல அதைத்தான் அவர் சொல்றாரு, கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம், உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரு. உபாதி கெடாதவர்னா அந்த உடலை இழக்காதவர்கள் வந்து, மனதை இழக்காதவர்கள் வந்து கேவலமாக மாட்டார்கள் அப்படின்னா தனித்துவமாக மாட்டார்கள். கேவலம்னா இங்க சமஸ்கிருத வார்த்தை, மணிப்பெருவாள வார்த்தை, அதுக்கு வந்து தனித்தன் அர்த்தம். கேவலம் என்றால் தனித்த நிலைப்பாடு. இறைவனை வந்து கேவலம் தான் நம்ம சொல்றோம், ஏன்னா இறைவன் வந்து தனித்தவன் தான், அவனுக்கு வேறாக ஒன்றும் இங்கு இல்லை. அப்போ அவர்கள் அந்த உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரு, தனித்தவர்களாக ஆக மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் அந்த ஆன்மாவாக இறைவனாக அந்த அறிவாக மாற மாட்டார்கள். ஏன்னா அந்த உபாதி அவர்களுக்கு கெடுல. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நம்முடைய உபாதி கெடுணும், இந்த உபாதியை இல்லாமல் செய்யணும், இந்த மனம் இல்லாமல் பண்ணாதான் நம்ம வந்து உண்மையிலே அந்த அறிவாக மாறணும். நம்ம வந்து உபாதியாக இருக்கணும், உபாதினா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாக ஒரு உருவம் எடுத்துக்கணும், அந்த உருவம் தான் இந்த உடல். இது வந்து ஸ்தூலம், கண்ணுக்கு தெரியாத மனம் வந்து சூட்சமம். அப்ப அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய ஆசா பாசங்களை அனுபவிப்பதற்காக இந்த உடல் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வந்து. அப்ப இந்த அடிப்படையில் அது என்ன பண்ணுது, ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில தன்னை ஆண்னு சொல்லிக்குது அல்லது பெண்ணுன்னு சொல்லிக்குது, அப்புறம் இந்த ஜாதி, இந்த படிப்பு, இந்த பட்டம், இந்த பதவி அப்படின்னு எல்லாம் என்னென்ன விஷயங்களை உள்ள வாங்கிக்குதோ அதெல்லாம் தன்னுடையது தன்னுடையது தன்னுடையதுன்னு அபிமானம் பண்ணிக்குது. அப்படி அபிமானம் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, பலமா அதுல உக்காந்துக்கிட்டு நான் 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 சொல்லிட்டு இந்த அழியக்கூடிய இல்லாமல் மறையக்கூடிய இந்த உபாதியை வந்து நான் நான் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா புரியல அதுக்கு,
அப்ப புரிஞ்சுக்கிச்சுன்னா அது தன்னை கரைச்சிடும், அப்படியே இல்லாம கரைச்சிடும். ஏன்னா அந்த தண்ணி ஏறிட்டு இருக்கிற தண்ணி எதனால ஆவியாக போகுது? சூரியன் மூலமா தான் ஆவியாக போகுது. ஆனா அதே சூரியன் அந்த தண்ணியில பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ இருப்பது ஒரே சூரியன் தான். பகல்ல நீங்க அந்த ஏரியிலயோ குளத்திலயோ போய் நின்று பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட சூரியன் தெரியும். குளத்துல ஒரு சூரியன் தெரியும், ஏரியில ஒரு சூரியன் தெரியும். அப்ப அந்த ஏரி நீரும் குளம் நீரும் வத்தி போச்சுன்னா அந்த சூரியன் இருக்காது அங்க. ஏன்னா பிரதிபிம்பிக்கிறதுக்கு அங்க உபாதி கிடையாது, உடல் கிடையாது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஒரே சூரியன் மட்டும்தான் இருக்குது, ஏகப்பட்ட சூரியனுக்கு கிடையாது. அப்ப நிறைய சூரியன்கள் உருவாவதற்கு காரணம் என்னன்னா அந்த நீர்நிலைகளாகிய உபாதிகள் தான் காரணம் என்பது போல இங்க நிறைய ஆன்மாக்கள் இருப்பதாக நம்ம நினைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த உடலும் மனமும் ஆகிய உபாதிகள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது அப்ப இந்த உடல் நானா, இந்த மனம் நானா கிடையாது, இது வந்து போற விஷயம். எப்படி அந்த நீர் வந்துட்டு சூரிய வெப்பத்தினால ஆவியாகி ஒரு நாள் இல்லாம போயிடுது, அது மாதிரி இந்த உடல் வருது ஒரு நாள் இல்லாம போயிடுது. அப்ப அப்படி இல்லாம போன இந்த உடல்ல வச்சுக்கிட்டு நான் நான் சொல்ற அபிமானத்தை நம்ம இழக்கும் போதுதான் நம்ம பிறவியை கடக்க முடியும். அப்ப எப்படி நாம் இந்த பிறவியை கடக்கிறதுனா இந்த உடல் எப்படி உண்டாகுதுங்கிறத சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா இந்த எண்ணங்களுடைய மொத்த தொகுப்பு தான் சஞ்சித கர்மாவாக மாறுது, காரண தேகமாக உருவாகுது. அப்ப அந்த காரண தேகத்திலிருந்து தான் பல்வேறு பிறவிகள் உண்டாகுது. ஏன்னா அது வந்து சித்தம்னு சொல்றோம், சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம், வாசனைகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பல பேர் இருக்குது, சித்தம் சம்ஸ்காரம் வாசனை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வாசனை சித்தம் சம்ஸ்காரம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ண பதிவுகள், நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ண பதிவுகள். இப்ப இந்த எண்ண பதிவுகள் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு விதமான ஆசைக்கு உட்படுது. ஒரு இந்த செயல் செஞ்சு இதன் மூலமா ஒரு பலன் அடைய போறேன், அந்த செயல் செஞ்சு அதன் மூலமா ஒரு பலன் அடைய போறேன், இதை அனுபவிக்க போறேன் அதை அனுபவிக்க போறேன்ட்டு இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அலைப்பாய்ந்து பல்வேறு விவகாரங்களை உள்வாங்கி கொண்டு அதை செயலாக மாற்றிக்கொண்டு அதற்குண்டான அனுபவத்துக்கு உட்பட்டு அதன் மூலமாக செயல் விளைவுகளால் உண்டான பாவ புண்ணியங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த உடம்பை விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதெல்லாம் எங்க போய் சேகரிக்கும், சித்தத்துல போய் பதிவாகி நிற்கும், சஞ்சித கர்மாவில போய் ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த உடல் தான் இல்லாம அழிஞ்சு போகுதே தவிர அந்த சூட்சம தேகமாகிய மனம் வந்து அழியறது இல்லை. ஏன்னா அது காரண தேகமாக இருக்கிறதுனால அங்கேயே இருக்குது. அப்ப திருப்பி அது என்ன பண்ணும், அந்த தன்னுடைய சேகரித்து வைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது, மீண்டும் ஒரு உடம்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அந்த உடம்பு வந்து அந்த சஞ்சீத கர்மாவில் எடுக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில இந்த ஏழு பிறவிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த பிறவி தாவரத்திலிருந்து நீர் வாழ்வன ஊர்வன பரப்பன மிருகங்கள் போன்ற எதுல வேணா உடம்பு கிடைச்சிடும். ஏன்னா ஆசைகள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற உடம்பு கிடைச்சிடும். அப்படிதான் இந்த உடம்பை நம்ம எடுத்துக்கிட்டே வரோம். இந்த மணிவாசக பெருமானும் பாடுறாரு பாடல்ல, புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் எல்லாம் பாடின பாட்டை நம்ம கேட்டோம்னா தெரியும். இது மாதிரி பல்வேறு பிறவிகளை நம்ம கடக்கிறோம், எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இப்ப நம்ம மனித பிறவிக்குள்ள வந்துட்டோம், அறிவு பரிமாணத்துல உயர்ந்துட்டோம். அப்ப இந்த பிறவியின் மூலமா தான் இது போன்ற கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த கல்வியின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருப்பது ஒரே ஆன்மா, அந்த ஆன்மா தான் இறைவன், அவன் தான் அறிவு, அவன் தான் வெட்ட வெளியாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு வேறாக இங்க பிரதிபிம்பிப்பதெல்லாம் அவனுடைய உருவம் தான், பிரதிபிம்பமாகிய ஒரு மாய தோற்றம். அதனாலதான் இது மாயா மாயான்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நம்ம மாயா மாயான்னு நம்மளால நம்பவே முடியலன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். மாயைன்னா என்னன்னா வந்து போகின்ற அது ஒரு மாய தோற்றம். நீர்நிலையில தெரியக்கூடிய சந்திரன் வந்து உண்மையானா இல்ல, ஒரு மாய தோற்றம். அந்த நீர் இருக்கிறதுனால சந்திரன் தெரியறான், அந்த நீரை உபயோகப்படுத்திட்டோம்னா சந்திரன் இல்லாம போயிடுவான். அது மாதிரி இங்க மனம் இல்லாம போயிட்டா அவ்வளவுதான், அறிவு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த நீர்ல இருந்த சந்திரன் காணாம போய் எங்க போயிடலாம், அந்த மூலச்சந்திரனோட போய் சேர்ந்துக்கிறாங்கிற மாதிரி இந்த மனம்ன்றது ஒண்ணு இல்லாம போய் அந்த அறிவோட கலந்து விடுகின்றது அப்படிங்கறதுதான் இங்க சொல்றாரு. கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம். உபாதி கெடாதவர் கேவலம் ஆவாரு. அப்ப இந்த உபாதி கெட்டு போகாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உடம்பு வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப அடுத்த பாடல் 40வது பாடல்ல என்ன சொல்றாரு பார்ப்போம். திருப்பி சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், இவன் அயன் மால் சிவனாகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவன்? சிவன் புதன் மூவரும் அகில சிருஷ்டி திதி நாசங்கள் செய்வார், அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார், உபுவாவார், தவமிகு குருவே, இவனுக்கு அவை போல் சற்றும் காணேனே. இப்ப சிசு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறானா, இப்ப இந்த ஜீவன் முக்தனை நீங்க வந்து இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே, அப்ப அயன் மால் சிவனாகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவான்? இப்ப இந்த ஜீவன் முக்தன் வந்து சாதாரண மனிதன், சராசரி மனிதனாக இருக்கின்றான். ஆனா நாம பார்த்த அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடியவன் வந்து யாரா இருக்கிறான்? மூன்று காரியங்களை முத்தொழிலே புரிகின்றான் நம்ம படிச்சிருக்கோமே. அப்ப என்னென்ன தொழில் புரிகிறான்? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் தான் ஈஸ்வரன். அப்ப அந்த முத்தொழிலை புரிவதற்கு அவனுக்கு எப்படிப்பட்ட பெயர்கள்லாம் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அயன் மால் சிவன் அப்படின்னு சொல்றான். அப்ப அயன் அப்படின்னா பிரம்மாவாக இருந்து கொண்டு படைக்கும் காரியத்தை செய்கின்றான். மால் என்பவன் யார்? திருமாலாக இருந்து காக்கும் காரியத்தை செய்கின்றான். சிவன் அப்படின்னு சொல்ற யாரு? ருத்ரனாக இருந்து கொண்டு அழிக்கும் காரியத்தை செய்கின்றான். அப்ப இது போல மூன்று காரியங்களை செய்யக்கூடிய ஈஸ்வரோடு இவன் எப்படி ஒப்பாவான்? அவர்கள் படைத்து காத்து அழித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி திதி நாசங்கள் செய்கின்றார்கள். சிவன் முதல் மூவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிருஷ்டி பண்றாங்க, திதி பண்றாங்க, நாசம் பண்றாங்க. அப்ப இந்த மூணு அவர் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார், விபுவாவார். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எப்படி இருப்பான்னா, மற்றவர்களுடைய அந்த கரணங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவன் தான் எல்லாமா இருக்கிறான். ஏன்னா ஈஸ்வரனுடைய மனம் தான், பிரபஞ்ச மனம் தான் இங்க எல்லாமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார். அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து எல்லாம் தெரியும், முக்காலத்தையும் அறிந்து வச்சிருப்பான். அப்புறம் விபு ஆவார். விபுனா இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக அவரே இருக்கின்றார். அப்ப தவமிகும் குருவே, இவனுக்கு அவை போல் சற்றும் காணோமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தோட இந்த சாதாரண ஜீவன் முக்தரை போய் நீங்க ஒப்பிடுறீங்களே, அது மாதிரி இவனுக்கு ஒன்னையுமே நான் காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்புறான். 40வது பாடல்ல இப்படி ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பிடுறான். அப்ப அதுக்காக இவர் 41வது பாடல்ல என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் பார்க்கலாம். இப்போ ஜீவன் முக்தன் வந்து ஈஸ்வரனோட ஒப்பிடுறதுக்கு அவனால ஒத்துக்க முடியல. ஏன்னா அந்த பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவரோட போய் இந்த சாதாரண ஜீவன் முக்தனை போய் ஒப்பிடுறீங்களே, அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கும்போது இங்க 41வது பாடல்ல பதில் சொல்ல போறாரு. தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயம் தழுவும் ஊர்தனை காக்கும். குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும். அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை. கொடுத்த மாயையின் குணங்களால் மேலொன்றும் கீழொன்றும் பிரிவாமே. என்ன சொல்றான்னா, தடத்து நீர் நிலாத்திரி, நிலாத்திரியுடைய ஒளி உபயம் கழுவும் ஊர்தனை காக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு ஏரியில நிறைய தண்ணி இருக்குது, அதே மாதிரி வானத்துல ஒரு முழு நிலவு இருக்குது. இப்ப அந்த வானத்துல இருக்கிற முழு நிலவுடைய குளுமையும் வெளிச்சமும் ஒரு மொத்த ஊருக்கே பயன்படும். ஏன்னா வானத்துல ஒரு நிலா வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த நிலா வெளிச்சம் எங்க? மொத்த உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியில நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணி என்னத்துக்கு பயன்படுது? அந்த மொத்த ஊருக்கும் பயன்படுது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தண்ணி எடுத்து உபயோகப்படுத்தலாம். கடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயம், அது உபயம் பண்ணுது, கொடுக்குது, எல்லாருக்கும் கொடுக்குது. அப்ப தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயம் தழுவும் ஊர்தனை காக்கும். அப்போ எல்லா ஊர்களையும் காப்பாற்றுறதுக்காக பயன்படுது. அந்த சந்திரனுடைய ஒளியும் ஏரியினுடைய நீரும் அந்த மொத்த ஊருக்கே பயன்படுது, அந்த ஊரையே காப்பாற்றுது. குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஒரு குடும்பம் மாத்திரம் காக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு குடத்துல தண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு தீபத்தை பத்தி ஏற்றி வச்சிருக்கோம், ஒரு விளக்குல வந்து ஒளி ஏற்றி வச்சிருக்கோம். இப்ப வீட்டுல இருக்கிற அந்த குடத்து தண்ணியும் அந்த விளக்கினால் ஏற்றப்பட்ட ஒளியும் அந்த குடும்பத்துக்கு மாத்திரம்தான் பயன்படும். அது போய் இந்த ஊருக்கே பயன்படுமா? இப்போ வீட்டுக்குள்ளே வச்சிருந்த ஒரு குடத்து தண்ணி எடுத்து ஊருக்கே கொடுத்துட முடியுமானா? முடியாது. அந்த ஒரு குடத்து தண்ணி அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அது மாதிரி வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிற அந்த விளக்கு வந்து அந்த வீட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான், அந்த வீட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். அது ஊருக்கே வெளிச்சத்தை கொடுத்துறாரு. அது அதுதான் அந்த உபமானமாக காட்டுறாரு. இந்த வெளியே இருக்கிற ஏரியில் இருக்கிற அத்தனை தண்ணியும் அந்த முழு நிலமும் ஊருக்கே பயன்படுவது போல இந்த குடத்து நீரும் இந்த விளக்கு ஒளியும் அந்த வீட்டுக்கு மட்டும் பயன்படுவது போல அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கின்ற ஈஸ்வரன் வந்து எல்லா வகையிலும் இந்த உலகத்துக்கே பயனுள்ளவனாக இருக்கிறான். ஆனா ஞானி ஒரு தன்னை சுற்றி மட்டும்தான் பயனுடையவனாக இருப்பான். எல்லாருக்கும் பயனுடையவனாக அவன் மாறிட முடியாது. ஏன்னா அவனை சார்ந்தவர்கள், அவனை சுற்றி இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அவன் செய்யற உபகாரம் ஒரு உபயோகமாக இருக்கும். அதான் ஞானிகளுடைய விவகாரம் வந்து உலக உபகாரம் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா, மொத்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா இவர்கள் ஒரு சிறியவர்கள், இவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான் ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ இவங்க குடும்பத்துடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ பாடம் எடுத்தோ மற்ற விஷயங்கள் நல்லதையோ செய்ய முடியும். அவங்களால உலகத்துக்கு அவங்களால உபதேசம் பண்ணிட முடியாது, வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஈஸ்வரன் அப்படி இல்ல, அவன் எல்லா பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறான். அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் அவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஈஸ்வரனும் ஞானியும் அறிவினால் பிரிவில்லை, அவர்கள் உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவினால பிரிவு கிடையாது. கொடுத்த மாயையின் குணங்களால் மேலொன்றும் கீழொன்றும் பிரிவாமே. அப்போ அவர்கள் என்ன மாதிரி இந்த உடல் உபாதிங்கிற விஷயம் மாயையின் மூலமாக இது பெரிய உடலாகவும் அவன் சர்வஜ்ஞனாக ஈஸ்வரன் இருக்கின்றான், இவன் கிஞ்சிக்கிறனாக இருக்கின்றான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்ப இந்த சிறிய உடலுக்குள்ள இந்த ஜீவன்கிற ஒரு தன்மைக்குள்ள இந்த ஞானி வந்துட்டதுனால அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் இவன் இயங்க முடியும். அப்ப அந்த எல்லையை மீறி இவன் செயல்பட முடிந்துட முடியாது, செயல்படவும் முடியாது இவனால. அப்ப அதை புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப அந்த எல்லைக்கு உட்பட்ட ஜீவன் வந்து அந்த அவனுடைய சக்திக்கு உட்பட்ட காரியங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பான். அவன் அதுக்கு மீறி அவனால எந்த காரியமும் செய்திட முடியாது. ஆனா ஈஸ்வரன் எல்லாமே அந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றான். அப்ப ரெண்டு பேரும் எதுல பிரிவில்லை அப்படின்னா அறிவினால் பிரிவில்லை, அவர்கள் அந்த ஞானத்தினால் பிரிவில்லை. ஆனா இந்த உடல் என்ற உபாதியினால ரெண்டு பேரும் பிரிவுதான். ஏன்னா இவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் இவன் செயல்பட முடியும், அவனுடைய மொத்த சக்திக்கு உட்பட்டு அவன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க தெளிவுபடுத்துறது. அதுதான் அந்த குடத்தில் உள்ள நீரும் வீட்டில் வைக்கப்பட்ட விளக்கின் ஒளியும் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படுது போல, ஆகாயத்தில் இருக்கின்ற நிலவும் ஏரியில் இருக்கக்கூடிய நீரும் இந்த மொத்த ஊருக்கும் பயன்படுவது போல, இந்த நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவ குண மாயையில பிரதிபிம்பித்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறான். ரஜோகுண மாயையில தோன்றிய ஜீவன் என்ன பண்றான், தனித்த தன் சக்திக்கு உட்பட்டு இருக்கான். அப்ப ஒரே பிரம்மம் தான் இந்த ரெண்டு விஷயங்கள்ல பிரதிபிம்பிக்குது. இப்ப அதே உதாரணத்தை நம்ம திருப்பி எடுத்துக்கணும். எப்படி அதே உதாரணத்தை எடுத்துக்கணும்னா, இப்ப அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவு படத்துல இருக்கக்கூடிய அளவான தண்ணியில பிரதிபிம்பிக்குது, பெரிய ஏரியிலையும் பிரதிபிம்பிக்குது. அப்ப அவ்வளவு பெரிய ஏரி தண்ணிக்கும் அந்த நிலவு தான் தெரியுது, ஒரு சின்ன குடத்துல இருக்கிற தண்ணியும் அதே நிலவு தான் தெரியுது. அது போல இங்க ஜீவன்கிறவ இருக்கக்கூடிய தனியான ஒரு ஜீவன் முக்தன் இடத்துலயும் அதே ஆன்மா தான் இருக்கு, அதே அறிவு தான் இருக்குது. இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துலயும் அதே ஆன்மா தான் இருக்கு, அதே அறிவு தான் இருக்கு. அப்ப இங்க அறிவு ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த சேதனம் அல்லது அந்த ரெண்டு பேருக்குள்ள சைத்தன்யம் பிரிவு கிடையாது, ஒண்ணுதான். ஆனா உடல் தான் சின்னதா இது இருக்குது, அது பெருசா இருக்குது. அந்த அடிப்படையில பிரிச்சு பார்க்கணுமே தவிர மற்றபடி அந்த அறிவின் அடிப்படையில அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறது. இது ஏற்கனவே அவர் சொன்ன சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் சிஷன் மாறி மாறி சந்தேகம் கேட்டுட்டே இருக்கிறதுனால இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் எல்லாம் இந்த உடல் என்ற உபாதியினால்தான் மாறுபடுகின்றதே தவிர அந்த உடலுக்கு உள்ளே இருக்கின்ற சேத்தனத்திலே அறிவிலே மாறுபாடு கிடையாது, அது ஒன்றேயாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி ஞானிகளுடைய தகுதியை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட்டு செய்துவிடக்கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த அறிவாக மாறிவிட்ட பிறகு அந்த உடல் மனம் என்பதை கடந்து விடுகின்றார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் அடுத்த 42வது பாடல்ல திருப்பி விளக்க கொடுக்குறாரு. நரரின் மன்னனை சித்தரை போலவே நாரணன் முதலான சுரக்கன் மாயை வல்லவர் அணிமாதிகளுக்க மாதவம் மிக்கோர் தரடி மானிட கவைகள் இல்லாமையால் தால் உளரானாலும் பிரம்ம பாவனையால் இவர் அவர் என்னும் வேதம் ஒன்றில்லை பாராய். என்ன சொல்றான்னா, நரரின் மன்னனை சித்தரை போலவே, அதாவது இந்த உலகை ஆளுகின்ற ஒரு மன்னன், அதாவது மன்னன் நரரின் மன்னன் அப்படின்னா உடம்பெடுத்து வந்திருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன். அப்போ அந்த மன்னனும் இந்த அகில பிரபஞ்சத்திலேயே ஆளக்கூடிய அஷ்டமா சித்தி பெற்ற சித்தர்களும் பிறப்பார் மனிதர்கள் தான். இப்போ ஒரு சராசரி மனிதனும் அவன் எப்படி இந்த ஒரு ஏரியாவை ஆள்றான், ஒரு நகரத்தை ஆள்றான் அல்லது ஒரு நாட்டை ஆள்றான், அவன் மன்னன். ஆனா ஒரு சித்தன் என்கிறவன் எப்படி இருப்பான், இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகின்றான். ஏன் சித்தன் இந்த பிரபஞ்சத்தை ஆள்கின்றான், அவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறதுனால, இந்த மொத்த பிரபஞ்சமும் அவனாகவே இருக்கிறதுனால அவன்தான் அதற்கு நாதன், அவன்தான் நாயகன். அப்ப அவன் வந்து இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு ஆளக்கூடியவனாக அரசனாக இருக்கின்றான். இப்ப ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு தான் ராஜா, ஆனா ஜீவன் முக்தன் வந்து இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கே ராஜா. ஏன்னா அவன் தான் இந்த உடம்பா இருக்கிறாங்க, அவனுக்கு மட்டும்தான் தெரியும், சாதாரண ஆட்களுக்கு தெரியாது. அப்ப இதுதான் மாயையினுடைய விளையாட்டு. அப்ப அதுதான் இங்க சொல்றாரு.
நரரின் மன்னனை சித்தரை போலவே நாரணன் முதலான சுரக்கன் மாயை வல்லவர் அணிமாதிகளொக்க மாதவம் மிக்கோர் தரணி மானிடர்க்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வுளரானாலும் பிரம்ம பாவனையால் இவரவர் என்னும் வேதம் ஒன்றில்லை பாராய்.
அப்ப இந்த மாதிரி இருவேறு சக்திகள் இவர் அடைந்திருந்தாலும் ஈஸ்வரனின் சக்திகளாக வெளிப்பட்ட பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற மும்மூர்த்திகள் மாயையில் வல்லவர்களாகவும் இருக்கிறாங்க, அனிமா மகிமா போன்ற அஸ்தமா சக்திகளின் மேலானவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப இவர்களும் மாதவம் செய்த சித்தர்களும் ஒப்பானவர்களாகவே இருக்கின்றார்கள். அப்ப ஈஸ்வரனுக்கு ஒப்பாகத்தான் இங்க சித்தர்கள் இருக்கிறார்கள். சித்தர்கள்கிட்டயும் அந்த அஷ்டமா சக்திகள் எல்லாம் இருக்குது. அப்ப அதே சமயம் இவ்வளவு வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் முன்பு இந்த உலக மானிடர்களாகிய ஜீவன் முக்தர்களுக்கு அந்த சக்திகள் இல்லை என்பதால் அவர்கள் கீழானவர்களாக கருதப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கள் இந்த மொத்த ஈஸ்வரனாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். நான் பிரம்மம் என்ற பாவனையில் ஈஸ்வரன் உயர்ந்தவர், ஜீவன் முக்தவர் தாழ்ந்தர் என்ற வேறுபாடுகள் இங்கு ஒன்றும் இல்லை, இருவரும் ஒருவரே அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த தரணி மானிடருக்கு அவைகள் இல்லாமையால், தரணினா இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மானிடர்களுக்கு அது போன்ற அஷ்டமா சக்திகளோ அந்த தகுதிகளோ இல்லைங்கிறதுனால அவர்கள் பார்ப்பதற்கு தாழ்வுளர் ஆனாலும், தாழ்மையானவர்களாக அதாவது கீழானவர்களாக இருந்தாலும் பிரம்ம பாவனையால் இவர் அவர் என்னும் வேதம் ஒன்றில்லை பாராய் அப்படிங்கிறார். அப்போ இங்க சக்தி மாறுபட்டு இருக்கலாம். ஜீவன் முக்தனிடத்துல ஒரு சக்தி இருக்கலாம், சித்தர்களிடத்துல ஒரு சக்தி இருக்கலாம், ஒரு அரசனிடத்துல ஒரு சக்தி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் அவர்களுடைய தகுதி பதவியினுடைய அடிப்படையில், அவர்கள் கிடைத்த சக்தியினுடைய அடிப்படையில் அவர்கள் மாறுபடுகின்றார்கள். அது மாதிரிதான் ஈஸ்வரனுக்கும் அந்த சக்தியினுடைய மாறுபாடு இருக்கலாம். இப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிறவங்க கிட்ட சக்தியில மாறுபாடு இருக்கலாம். ஆனா இது எல்லாம் என்ன, அவங்களுடைய தகுதியினுடைய அடிப்படையில சக்தியில மாறுபாடுகள் இருந்தாலும் அந்த சக்தி மாற்றத்தை வச்சு அவங்களை நம்ம முடிவு பண்ணிடக் கூடாதுப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற சைத்தன்யத்தை வச்சுதான் நம்ம அவங்களை முடிவு பண்ணணும். அந்த அடிப்படையில அவர்கள் ஒன்றேயாகிய அந்த அறிவாக அந்த பிரம்மமாகத்தான் இருக்கின்றார்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுறார். இதுதான் தைவல் நம்முடைய முதல் பாடத்திலையும் சொல்லிச்சு ஏற்கனவே, பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்க சாதாரண ஒரு மனிதன், மூன்று ஆசைகளை உடைய மனிதன் இடத்திலையும் அதே இறைவன் தான் உள்ள பிரகாசிக்கிறார். மூன்று ஆசைகளும் இல்லாத ஜீவன் முக்தர் இடத்திலும் அதே இறைவன் தான் உள்ள அறிவாக பிரகாசிக்கிறார். அப்ப இந்த அறிவு பிரகாசத்துல மாறுபாடுகள் எதனால் ஏற்படுகின்றது என்றால் அந்த உடல் ஆகிய உபாதிகளினால் தான் மாறுபாடுகள் இருக்கின்றதே தவிர ஆன்மாவில் எந்த மாறுபாடும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாடத்திட்டங்கள் நம்ம இப்படி படிச்சுக்கிட்டே வர வர புரிஞ்சுக்கிட்டே வர வர நம்ம என்ன நல்ல தெளிவுக்கு வந்துடணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது ஒரே அறிவு ஆன்மா. அது என்ன பண்ணுதுன்னா இந்த மனம்ங்கிற விஷயத்துல அந்த கரண விருத்தியினால பலவாறாக பிரகாசிக்குது. அதுக்கு தான் உதாரணம் பார்த்தோம், ஒவ்வொரு நீர்நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு விதமான சந்திரன் தெரிவது போல இங்கு ஒவ்வொரு அந்தக்கரண விருத்திகளை பொறுத்து ஒவ்வொரு விதமான உடல்கள் காணப்படுகின்றன. அந்த உடல்கள் கூட ஏன் விதவிதமா இருக்குன்னா அந்த மனோவிருத்திகள் மூலமா தான் அந்த உடல் மாறி மாறி இருக்குது. அப்போ அந்த மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்வது போல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது. ஏன்னா அவனுடைய முகம் காட்டி கொடுக்குறோம். அவங்கிட்ட கெட்டது இருந்தது, கெட்ட விஷயங்கள் அவன் வச்சிருந்தா, அவன் கெட்டவனா இருந்தானா, அவனுடைய முகமே வந்து அவன் கெட்டவங்கிறத காட்டுற அளவுக்கு அவனுடைய விருத்திகள் இருக்கும், மனோ விருத்திகள் அவனை காட்டி கொடுக்கும். நல்லவனை பார்த்தாலும் தெரியும், ஏன்னா அவனுடைய மனசுல வந்து எந்த விகல்பமும் இல்லை, கெட்ட விஷயங்கள் இல்லைங்கனாலும் அவன் நல்லவனாக இருப்பான். அப்ப இந்த அகத்தினழகு முகத்தில் தெரியுங்கிறது ஏன் சொல்றான்னா, அந்த முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இவன் பயமா இருக்கிறானா, கோபமா இருக்கிறானா, இவன் கொடூரமா இருக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பு கிடைச்சிருக்குது. இப்ப இந்த உடல் அமைப்பு எப்படி கிடைச்சதோ அது மாதிரி மனசும் அப்படிதான், அவங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அடிப்படையில அவங்க வாழ்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கை முறையில இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வருது, இப்ப நான் வந்து லட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு, அடுத்தது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு அடுத்த ஒரு எண்ணம் வந்துருச்சு, இப்படியே எனக்கு எண்ணம் வந்து ஒரு நாளைக்கு பல்வேறு எண்ணங்கள் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு வெளிப்பட்ட உடனே நான் என்ன பண்றேன், லட்டை வாங்கி சாப்பிட்டுறேன். இப்ப வாங்கி சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த லட்டு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு, இனிமேல் அந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நான் ஊருக்கு பிரயாணம் பண்ற வேலையை செய்ய போறேன். இப்படி என்னுடைய ஒருத்தன் கிட்டேயே ஓராயிரம் சங்கல்பங்கள் தினம் தினம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னுடைய எண்ண விருத்திகள் என்ன ஆகுது, பல்வேறு விஷயங்களை செயலாக்க பண்ண பாக்குது. ஒரு லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே லட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஒரு ஊருக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்த உடனே ஊருக்கு கிளம்ப ஆயத்தம் ஆயிடுது. அப்ப இது மாதிரி எண்ணங்கள் என்ன ஆயிடுதுன்னா செயலாக வடிவெடுக்கின்றது. அப்ப இந்த செயலாக வடிவெடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, சராசரி மனிதர்கள் என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலாக மாற்றி 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 நம்ம கர்மாவை சேர்த்திக்கிறோம். கர்மம்னா செயல்னு அர்த்தம். அப்ப செயல்களை சேர்த்திக்கிறோம். அப்ப செய்யுகின்ற செயல்கள்னால சாதக பாதகங்கள் என்ற விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு செயல்னு செஞ்சா அந்த செயல்ல நன்மை தீமைகள் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த நன்மை தீமைகள் தான் அந்த செயல் செய்கின்ற மனதிற்கு பாவ புண்ணியங்களாக மாறுது. அப்ப அந்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில தான் அந்த மனம் என்ன பண்ணுது, சித்தத்துல அந்த பாவ புண்ணியங்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த சேகரிப்பு தான் நம்ம என்ன பண்றோம்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய ஆகாமிய கர்மா, ஒரு செயல் விளைவு, செயல் வினை நம்ம என்ன பண்ணுதுன்னா அடுத்த பிறவிக்கு வித்துடுது. அப்ப இது மாதிரி நம்ம என்ன சிதறல்கள்னால தினம் தினம் பல்வேறு எண்ணங்களை வெளிப்படுத்தி 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 செயல்களாக மாற்றி 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 நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மிகப்பெரிய சஞ்சித கர்மா மூட்டைய பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த பெருசு பண்ணிட்டு இருக்கிற சஞ்சித கர்மா மூட்டை வந்து கரையாம இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து நம்ம விடுபட முடியாது. அப்போ இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிங்கிறத இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது, இப்ப நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ இந்த உலகம் வந்து உண்மை கிடையாது, இது வந்து கற்பிதம், மனதினுடைய கற்பிதம், இது ஒரு கனவு. அப்ப நீ செயல் செய்வதற்கு முன்னாடி உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு பாரு, உன்னுடைய மனோவிருத்தியை கவனின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப உள்ளிருந்து ஒரு எண்ணம் உதிக்கும் போது இப்ப ஜீவன் முக்தனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப ஜீவன் முக்தன் பண்ணக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சராசரி மனிதனுக்கு ஜீவன் முக்தன் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்னா, அந்த எண்ணம் வெளிப்பட்ட உடனே அதை செயலாக மாற்றுவான். ஆனா ஜீவன் முக்தன் கிட்ட எண்ணம் வெளிப்பட்ட உடனே அதை செயலாக மாற்ற மாட்டான். ஏன் மாற்ற மாட்டான்னா, இப்ப ஜீவன் முக்தனுக்கு ஒரு லட்டு சாப்பிடணும் ஒரு எண்ணம் வந்துருச்சு, உடனே அவன் லட்டு வாங்கி சாப்பிட மாட்டான். உடனே அந்த எண்ணத்தை கவனிப்பான், இப்ப எதுக்கு உனக்கு லட்டு தேவைப்படுது, லட்டு இப்ப தேவையில்லை அப்படின்னு மனசை செகண்ட் கவனிச்சான்னா அடுத்த வினாடி அந்த எண்ணம் கரைஞ்சு போயிடும். அவனுக்கு அந்த லட்டு சாப்பிடணுங்கிற அந்த ஹரிச்சு போயிடும். ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, இப்ப சராசரி மனிதர்கிட்ட என்ன கியூரியாசிட்டினா, இப்ப லட்டை சாப்பிடணும், சாப்பிடலன்னா அவனால அதை நினைச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு சாப்பிடலாமா, நாளைக்கு சாப்பிடலாமா, எப்ப சாப்பிடலான்ட்டு அந்த அரிப்பு சொல்றமில்ல, அந்த தாகம் அது அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது அவனை விட்டு விலகவே விலகாது. ஏன்னா அப்படிதான் மனம் அவனுக்கு இருக்கு. ஆனா ஜீவன் முக்தனுடைய மனம் அப்படி இல்லை, அந்த செயல் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அப்பயே கட் பண்ணுவான். அப்ப அதனால அவனுக்கு ஒண்ணு பாதிப்பாயிட போறது, அந்த லட்டு சாப்பிடலன்னா அவன் ஒன்று செத்து போயிட போறது. அப்ப அதனால அவன் என்னன்னா, இது அவசியம் இல்லை, இது எதுக்கு இப்ப நமக்கு அப்படின்னு அப்பயே அதை ரிஜெக்ட் பண்றான். அப்ப அதனால அவன் என்ன பண்றான், அந்த எண்ணத்துடைய செயலை கட் பண்றான். இப்படி அவன் வந்து பெரும்பாலான எண்ணங்களை கட் பண்ணிடுவான், ரிஜெக்ட் பண்ணிட்டே போயிடுவான். அப்ப அதனால என்னன்னா அவனுடைய செயல் பாத்தீங்கன்னா பெருசா அவங்ககிட்ட செயல்பாடுகள் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர் என்ன பண்றான், செய்யும் செயல் விளைவுகளால கர்மாவை சேர்த்துக்கிறது கிடையாது. இன்னொரு அடிப்படையில் அவன் என்ன பண்றான், அந்த ஒரு சில செயல்கள் கூட அவனா விருப்பப்பட்டு அந்த செயலை செய்வான். அந்த செயல் எப்படின்னா ஈஸ்வர காரியமாக அது நடக்கும். ஏன்னா அது ஈஸ்வரோட சித்தத்தினுடைய வெளிப்பாடாக தான் அந்த செயலை செய்யறதுக்கு அவன் தூண்டும். அப்ப அந்த செயல் அவன் செய்வான். அப்ப அந்த செயல் விளைவுகள் வந்து நிஷ்காமிய கர்மமாகத்தான் அவனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவன் வந்து காமிய கர்மமாக அதை செய்வதில்லை, அது ஈஸ்வர காரியமாக செய்யறான். அப்ப அதன் நிமித்தம் அவனுக்கு என்ன பண்ணுது, பாவ புண்ணியங்களும் சேர்றது கிடையாது. அப்ப அந்த பாவ புண்ணியங்கிறது எங்க போகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப ஒரு ஜீவன் முக்தன் செய்யக்கூடிய செயல் விளைவுகளால் வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் வந்து ஈஸ்வரனுக்கு இப்படி போய் சேருமா அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு போகாது, ஈஸ்வரன் அதை ஏற்றுக்க மாட்டான். அப்ப என்ன நடக்குது, அந்த ஜீவன் முக்தனை தூற்றுபவர்களுக்கு பாவங்களும் அந்த ஜீவன் முக்தனை போற்றுபவர்களுக்கு புண்ணியங்களும் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அப்ப இவன் செய்கின்ற செயல் விளைவுகளால் வரக்கூடிய நன்மைகள் அந்த ஜீவன் முக்தனை போற்றுபவர்களுக்கும் தூற்றுபவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விடுகின்றது. ஏன்னா இப்ப இந்த ஒவ்வொரு செயலுக்கு உண்டான எதிர்வினை கண்டிப்பாக இருக்கணுமே, இல்லாம இந்த பிரபஞ்ச நியதி வந்து இயங்காது. இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அதனுடைய ரியாக்ஷன் நம்ம பார்த்தே ஆகணும். எவரி ஆக்ஷன் இல்லைய ரியாக்ஷன் சொல்றோம் இல்ல, அப்ப ஒவ்வொரு செயலுக்கு உண்டான எதிர் செயல்கள் நடந்தே தீரும். அப்ப அந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொன்றுக்கு உண்டான எதிர் விளைவுகளை நம்ம சந்திச்சு ஆகணும். அப்போ ஜீவன் முக்தன் செய்யறதுக்கு மட்டும் எதிர்வினை இல்லாம போயிடுமானா, இருக்குது. ஆனா அந்த எதிர் விளைவுகள் நல்லதோ கெட்டதோ அது ஜீவன் முக்தனுக்கு தெரியாது, ஆனா அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விடுகின்றது. அவனை போற்றுபவர்களுக்கு நன்மையும் அவனை தூற்றுபவர்களுக்கு தீமையும் போய் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கர்மாவில் சேர்ந்து. அப்ப இதுதான் இந்த பிரபஞ்ச நியதி. அப்ப அந்த பிரபஞ்ச நியதிப்படி இந்த இயக்கம் இருக்குது. அப்ப இந்த இயக்கத்துல ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்னன்னா, தன்னை உணர்ந்தவன், தன் சொரூபத்தை உணர்ந்தவன் அந்த தனித்துவத்தை இழந்து விடுகின்றான் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஜீவன் முக்த நிலைக்கு நம்ம போறது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப நானுங்கிற அந்த அகங்காரத்தை இழந்துட்டு அந்த அறிவோட இணைஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இங்க உங்க செயல் ஆகிறது ஒன்றும் கிடையாது. அததான் மகான்கள் ஞானிகள் எல்லாம் சரணாகதின்னு சொல்றாங்க. பக்தியில வந்து அதுக்கு பேர் சரணாகதி. இப்போ பக்தி சரணாகதிக்கும் இந்த மாதிரி ஞானத்தினுடைய சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பக்தியில வந்து இவன் இருமைகள்ல இறைவனை பாவிக்கிறான், எனக்கு வேறாக ஒரு இறைவன் இருக்கின்றான், அதனால நான் என்னை அவரிடம் ஒப்படைத்து விடுகின்றேன்னு சொல்லிட்டு இவன் கொண்டு போய் தன்னை அவரிடம் ஒப்படைக்கிறான். ஆனா ஒப்படைக்கும் போது இவன் என்ன பண்றான், தன்னை இழந்து விடுகின்றான்னு சொன்னாலும் கூட அங்க துவைதம் இருக்கிறது, தனக்கு வேறாக ஒரு இறைவன் இருக்கின்றான்ங்கிற இருமை இருக்கிறது. ஆனா ஞானத்துல இவன் வந்து இல்லாமையே போயிடும். இப்ப இவனாவது கூட இறைவன் கிட்ட போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா இங்க வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஞானத்துல வந்து அந்த நிலைக்குள்ள போன பிறகு இன்னொருத்தன் அங்க கிடையவே கிடையாது, அவ்வளவுதான், அவன் இல்லவே இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அதனால்தான் இங்க சொல்றான் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த இறைவன் அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்க சொல்றவன் ஒருத்தர் கிடையாது, அந்த இறைவன் தான் இங்க இருக்கிறான் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நீங்க நானு எல்லாம் யாருன்னா, அந்த உபாதிகள் தான், இந்த உடல் தான், இந்த மனசு தான் இங்க எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள வந்தது காரணம் என்னன்னா அதனுடைய பிரதிபிம்பம், அந்த அறிவனுடைய பிரதிபிம்பம். அப்ப இந்த மாதிரி உபாதிகள் தான் நான் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம் திட்டம் தேவைப்படுது. இப்ப நான் நான் மனம் அப்படிங்கிற விஷயத்த போய் சிக்கிக்கிட்டு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற பாடத்திட்டங்களை வந்து நல்லா உள்வாங்கி புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான், அப்ப உண்மையிலேயே இந்த உடலோ இந்த மனசோ இல்லை, அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமையினால நான் நானும் தனித்துவமா என்ன நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா, இங்க என்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டு அந்த அறிவாகவே மாறிவிட்டோம் அப்படின்னா, அப்ப அவன் ஒருத்தன் தான் இவன் உண்மையிலேயே தனித்து இருக்கிறான், இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அப்படி வந்த ஜீவன் முக்தர்களுக்கு வந்து இங்க இரண்டாவதாக ஒன்று இல்லை, இங்க யாரு யாரு காரியம் செய்யறா அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த சிஷ்யன் கேட்கிற கேள்விக்கு வந்து இவர்கள் இப்படிலாம் செய்யறான் அப்படிலாம் செய்யறாங்கிறதெல்லாம் உடலுடைய அடிப்படையில கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேள்வி கேட்கறது பூரா அந்த உடலை பார்த்து பார்த்து கேள்வி கேட்கிறான். ஆனா நம்முடைய பார்வையில ஒரு ஜீவன் முக்தன் வாழுகின்ற வரைக்கும் அந்த உடல் இருக்கத்தான் செய்யும். ஏன் அத உடல் அவன் நீக்கிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, பிராரப்த கர்மாவை அவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டான் இல்லையா, அப்ப அவன் முக்தி அடைந்து விட்டாலும் கூட அந்த உடல் வந்து இந்த மண்ணை விட்டு மறையிற வரைக்கும் வேற வழி இல்லை, அவன் முக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்கனால உடம்பு விட்டுட முடியாது. அது பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு இருந்துதான் தீரும். ஆனா அவன் வாழும் காலத்திலேயே ஜீவன் முக்தனை பொறுத்த வரைக்கும் அந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனசு நான் அல்லங்கிறது தெளிவா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளவுதான், அவன் இல்லாம போயிட்டான். பேரோ அவனுக்கு என்ன பேர் வேணா இருக்கட்டும், அந்த பேர்லயோ அந்த ஜாதியிலயோ அந்த பதவியிலயோ அவன் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவன் இல்லவே இல்லை, தன்னை இல்லாமல் கரைத்து விடுகின்றான். இந்த பிரபஞ்சத்துல அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது, அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கிறாங்கிற மாதிரி அவனோட ஐக்கியம் ஆயிடுறான், அவ்வளவுதான், அவனை மீண்டும் எடுக்க முடியாது. அதுதான் உதாரணம் சொன்னேன், ஒரு கடல் தண்ணியில கலைந்து விட்ட பனிக்கட்டியோ உப்பு கட்டியோ திருத்தி எடுத்து விட முடியாது, அவ்வளவுதான், அது இரண்டரை கலந்து விட்டது. அதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலை, அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப அது மாதிரி இந்த கைவல்ல நவனிதம் நமக்கு அதுதான் சொல்ல வருது, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட வேண்டும். இங்க நான் நான்கிற அகங்காரத்தை நம்ம இழந்து விட வேண்டும். அந்த நிலையை இழந்து விடும்போதுதான் அவன் வந்து ஜீவன் முக்தனாகவே மாறுகின்றான். ஜீவன் முக்தவன் யார் என்று பார்த்தால் அவன் சாட்சாத் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அந்த அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப ஏன் அவனுக்கு உடல் இருக்கின்றது அப்படின்னா, பிராரப்த கர்மாவின் படி அவன் கொண்டு வந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருந்துதான் தீரும், அதை நம்ம அழிச்சிட முடியாது. அது கெடு முடிஞ்ச உடனே தானாவே அது அதனுடைய பஞ்சபூதத்தை போய் கலந்துடும். எந்த பூதங்களுடைய தொகுப்பாக இந்த உடல் வந்ததோ அதே பூதத்துக்குள்ள மீண்டும் அது பிரிஞ்சு போய் சேர்ந்துடும். மண்ணுக்குள்ள போக வேண்டியது மண்ணுக்குள்ள போயிடும், தண்ணிக்குள்ள போக வேண்டிய தண்ணிக்குள்ள போயிடும், எல்லாம் பஞ்சபூதங்கள்ல பிரிஞ்சு போயிடும். ஜீவன் முக்தன் ஒரு தைனிமே வரவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு பிறவி கிடையாது, மனசு இல்லை, இருந்தா தானே உடம்பு எடுப்பான். ஆனா மற்றவர்கள் வந்து வந்துருவாங்க, ஏன்னா அவங்க எண்ணங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சஞ்சீத கர்மாவோட சேகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த பிறவி தயாரா இருக்கும். ஏன்னா அவன் கரைக்கல, இந்த பிறவியில வந்து இது மாதிரி ஆத்ம ஞான விஷயங்களை கேட்டு நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாததுனால அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில, அந்த ஆசா பாசங்களுக்கான நீதியினுடைய அடிப்படையில அடுத்த பிரிவு தயாராக இருக்கின்றது. அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சி வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத எல்லா மகன்களும் எடுத்து சொல்றாங்க. புனரபி மரணம், புனரபி ஜனனம், ஆதிசங்கர் சொல்றாரு. இப்போ மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா சுத்திக்கிட்டே இருக்கு, விடுபட மாட்டேங்குது. அப்ப இந்த விடுபடணும் யாரு முடிவு எடுக்கிறாங்களோ, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் தன்னை இல்லாமல் கலைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மீண்டும் 43வது பாடல இருந்து வர்ற செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். இன்று இத்துடன் நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.